இன்னைக்கு தலைப்பு வந்து லவ்விங் அண்ட் பனிஷிங் டீம். இளம் வாலிபரை கொஞ்சலும் கண்டித்தலும் ரெண்டும் ரெண்டு வித்தியாசமான டைரக்ஷன், ஆப்போசிட். எப்படி லவ் பண்ணலாம், அதே சமயத்துல எப்படி அவங்கள பனிஷ் பண்ணலாம், பனிஷ் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து டிசிப்ளின் பண்ணலாம். இந்த ரெண்டையுமே நம்ம ஒரே நேரத்துல செய்யணும், ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும். ஏதாவது ஒரு பக்கம் வேகமா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சர் தான். அதிகமா கொஞ்சிக்கிட்டே இருந்தீங்கனாலும் பிள்ளைகள் உருப்பட மாட்டாங்க, அதிகமா டிசிப்ளின் பண்ணிட்டே இருந்தாலும் அவங்க உருப்பட மாட்டாங்க. சோ பேலன்ஸ் பண்ணுவதற்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஹவு டு லவ் யுவர் டீனேஜர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இதுவும் ஒரு சில காரியம் போன வாரம் பார்த்ததே தான் பாக்குறோம். ஏன் அப்படின்னா திரும்பவும் அதை ஒரு தடவை மனதின் ஆழத்துல நம்ம வந்து பதித்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள். இளம் வாலிபர்கள் எப்படிலாம் இருப்பாங்க, இளம் நோ யுவர் டீன் மட்டும் இல்ல இன் ஜெனரல் ஒரு டீன் எப்படி இருப்பான். இது அப்படியே போன தடவை கொடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு தான் இங்க வருது. இளம் வாலிபர்கள் தான் கூட அவங்க வந்து சிறுவர்கள் தான். அவங்கள வந்து பெரிய பையன்களா நம்ம பார்த்தாலும் கூட ஒருவேளை 17-18 அவங்க ஒரு முழு மனுஷர்களா தான் இருப்பாங்க. ஆனா அதுக்கு பின்னால அவனுடைய இருதயம் வந்து ஒரு சின்ன பையனுடைய இருதயம் தான் அப்படிங்கறத நம்ம மறந்து போக கூடாது. வெளி உலகத்தினுடைய தாக்கம் அவர்களுக்கு வந்து ரொம்ப மிகுதி. இந்த நாட்கள்ல ரொம்ப ரொம்ப மிகுதி. வெளி உலகம் அவங்களை வந்து அப்படியே என்ன சொல்றது, அவங்க கைக்குள்ள வைத்துக் கொள்வதற்கு நிறைய சோசியல் மீடியாக்கள் மூலம் அவங்களுக்கு வர்ற போராட்டம் மிகுந்த போராட்டம். அதன் மத்தியில அவன் வந்து சர்வே பண்றான்னா அது பெரிய விஷயம். அவர்களுடைய உடல் மன ரீதியில் அதிக மாற்றம் உண்டு. சைக்கலாஜிக்கலி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஸ்டேஜ்ல அவங்க கடந்து போறாங்க. ஹார்மோன்ஸ்ல டிஃபரன்ஸ் வருது. அந்த டிஃபரன்ஸ் வந்து அவங்களை எமோஷனலா ரொம்ப பாதிக்குது. ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, அடுத்த நாள் அப்படியே அப்செட்டா இருப்பாங்க. ஒரே நாள்ல கூட அப்படியே ஒரு நாள் காலையில குதிச்சுட்டு இருந்தவே சாயங்காலம் பார்த்தா எதுக்குன்னே தெரியாது மொத்த தொகை வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவனுடைய பாடியில ஏற்படுற சேஞ்சஸ் தானே தவிர அவனாகவே அவன் உண்டாக்குறது இல்ல. ஏடா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க, ஏமா இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னு நம்ம கேட்கவே கூடாது. அவங்க அவங்க அந்த அளவுக்கு அலைக்கழிக்கப்படுறாங்கன்னு நான் போன வாரம் நான் அவங்களுக்கு சொன்னேன். நான் நினைக்கிறேன் அந்த டீன் ஏஜ்ல உள்ள அந்த ப்ராக்ரஸ் வந்து அவங்கள அந்த மிக பயங்கரமா பாதிக்குது. கடலின் அலையை போலன்னு சொன்னேன். அவங்க மூழ்கி விடாதபடி காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நோ த ஃபீலிங்ஸ் ஆஃப் யுவர் டீன். அவங்களுடைய உணர்வுகள்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய உணர்வுகளை பற்றி நான் பேசும்போது அவங்களுடைய பிரெயின்ல அது முழு வளர்ச்சி அடையல. அதனால அந்த உணர்ச்சிகள் வந்து ரொம்பவும் ஏற்றத்தாழ்வுகளோடய காணப்படும். கோப உணர்வுடையவர்கள், இந்த கோபம் வந்து இயல்பானது. கோபத்துல வந்து அவன் நின்னான்னா நமக்கு வந்து ஒருவேளை நம்மளை அடிச்சிருவானோ அப்படின்னு கூட நமக்கு பயமா இருக்கும். அம்மாமார் நிச்சயமா ரொம்ப பயப்படுவாங்க, ஏன்னா அவன் அவனுடைய உருவம் அவ்வளவு பயங்கரமானது. பொம்பளை பிள்ளைங்களும் அப்படிதான். பையங்க மாத்திரம் நான் சொல்லல, பையன் சொல்லும் போது ரெண்டு பேரையும் சேர்த்துதான் சொல்றேன். அவங்க அது வந்து அவங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவனுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஈவன் நமக்கு கூட பாத்தீங்கன்னா கோபம் நிறைய வந்துச்சுன்னா நம்மளால நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால அதை ஒத்துக்கொள்ளதான் வேணும். அவங்களுடைய கோப உணர்வுகள் இந்த வயசுல ரொம்ப அதிகமாக இருக்கும். கடும் கோபம் அவர்களை வந்து எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு அவங்களை கொண்டு போய்விடுறது. அவங்களுக்கு ஏற்படுகிற மன அழுத்தங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதான் மறுபடியும் அதே தான், எமோஷனல் ஃபீலிங்ஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். என்னை யாரும் மதிக்கிறாங்களா, என்னை யாரும் இந்த வீட்டுல விரும்புறாங்களா, இந்த ஸ்கூல்ல என்ன யாராவது மதிக்கிறாங்களா, நிறைய அவங்களுக்கு உள்ள அவங்களுக்குள்ள ஆயிரம் ஆயிரம் கேள்விகள். ஐடென்டிட்டியை நோக்கி போறாங்க. என்னை ஐடென்டிஃபை பண்றாங்களா, உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளுதா, இந்த குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளுதா அப்படிங்கிற ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப போராட்டத்தின் பத்தியில கொண்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல அவங்க நம்முடைய அன்பை அறிந்து கொள்ளும்படி நம்ம என்ன செய்யணும், How to love your teenager. நல்லா கவனிங்க. வரையறைக்குட்படாத அன்பு செலுத்துங்க. அதுக்கு ஒரு லிமிட்டே இருக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுடைய தோற்றம் எப்படி இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்றது, இந்த வயசுல அவங்களுடைய தோற்றம்லாம் ரொம்ப விகாரமா மாறிடும். பெண்கள் அன்னைக்கு அதையும் நான் மென்ஷன் பண்ணேன், பெண்கள் ரொம்ப அழகா மாறுவாங்க, பாய்ஸ் வந்து ரொம்ப விகாரமா மாறுவாங்க. அவன் சத்தம் எல்லாம் மாறிடும், அவன் முகம்லாம் ஒரே பிம்பிள்ஸா இருக்கும், நிறைய இருக்கும், அவங்ககிட்ட நிறைய குறைவுகள் இருக்கும். ஆனாலும் அந்த குறைவுகளுக்கு மத்தியிலும் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தாலும் நம்ம அவங்கள நேசிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அக்செப்ட் பண்ணணும் அந்த டீனை, இவன் ஏன் பையன், இவா ஏன் பொண்ணு. அவங்க செய்யற காரியங்கள் நமக்கு எதிராக தான் இருக்கும், நம்ம விரும்பாததாக தான் இருக்கும். ஆனா அங்க அக்செப்ட் பண்ண படிச்சோம்னா வாழ்க்கையே மாறிடும். நான் என் வாழ்க்கையில இருந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்னுடைய மூணாவது பையன், ஒரு சில சாலம் லீடர்ஸ் இதை கேட்டிருப்பீங்க, மூணாவது பையன் வந்து ரொம்ப ஒரு கேப்புக்கு பிறகு பிறந்தான். ரெண்டு பிள்ளைகளுக்கு பிறகு ஒரு 7 வருஷம் கேப்புக்கு பிறகு பிறந்தான். 13 வரைக்கும் அவன் ரொம்ப நல்ல பையனா இருந்தான். நான் போற இடத்துக்கெல்லாம் வருவான், எங்க கூட மீட்டிங் வருவான், எல்லாமே நல்லா பண்ணுவான். பட் ஆல் ஆஃப் அ சடன் அவன்கிட்ட வந்து ஒரு பெரிய சேஞ்ச். அவன் அவனுடைய நான் சொன்ன ஐடென்டிட்டின்னு சொல்லி அவனுடைய ட்ரெஸ் கோட் மாறிடுச்சு, அவனுடைய ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சு, எல்லாமே ரொம்ப விகாரமா மாறிடுச்சு, ரொம்ப விகாரமா, ரொம்ப வித்தியாசமா. அதாவது ஒரு ஊழியக்காரனுடைய பையனா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கிற மாதிரி முடிய வளர்த்துக்கிட்டான், காதல கம்மல் போட்டுக்கிட்டான், என்னெல்லாமோ பண்ணான். அப்போ என்னால எல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அங்கிளாலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. யாரும் இவன் உங்க பிள்ளையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவன் தோற்றம் வந்ததுனால எங்களுக்கு அவன் மேல பயங்கர வெறுப்பு, பயங்கர கடுப்பு. இப்படி இருக்கிறானே, எங்களை அவமானப்படுத்துறானே அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அதனால எங்களுக்கும் அவனுக்கும் இடையில ஒரு 5 வருஷம் பயங்கர ஸ்ட்ரகிள், பயங்கர ஸ்ட்ரகிள், ஒவ்வொரு நாளும் போராட்டம். 5 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, நீ வந்து அவனை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ, இவன் தான் என் பையன் அப்படிங்கறத நீ ஏத்துக்கோ. ஆனா எனக்கு வந்து முடியவே முடியாது, இப்படி ஒரு அவனுடைய போக்கு நடையுடைய பாவனை, வீட்டுக்கு நேரத்துக்கு வர மாட்டான், சொன்னது கேட்க மாட்டான், எல்லாத்துலயும் ஒழுங்கினமா இருக்கான், இவனை எப்படி நான் அக்செப்ட் பண்ண முடியும்? ஆனா கடைசியில ஆண்டவர் வந்து ஜெயிச்சாரு. ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், சரி நீங்க கொடுத்த பிள்ளை, அதனால நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணனோ அன்னைக்குல இருந்து நிறைய மாற்றங்களை நான் காண முடிஞ்சது. அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு பெயின்ல இருப்பீங்க, வெளியே சொல்ல முடியாது, என் பிள்ளை எப்படி அட்டுழியம் பண்ணுதே, என் பொம்பளை பிள்ளை அடங்காம ஆடிக்கிட்டு இருக்காளே, என் பையன் இப்படி எல்லாம் பண்றானே. ஆனா நம்ம யாருக்கும் மனம் திறந்து சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம வந்து என் பிள்ளைய நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளை, அவன் எப்படி இருந்தாலும் அவன் எப்படி நடந்து கொண்டாலும் பரவாயில்ல, அவனை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸுக்கு வந்தா நிறைய காரியங்கள் மாறும். உங்கள் எதிர்பார்ப்புகளை அவங்க நிறைவேற்றும். நம்ம நினைக்கிறோம் ஒழுங்கா நம்மள மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும், நம்ம பின்னாலேயே வரணும், நம்ம சொல்றபடிலாம் கேட்கணும். இது டீன் ஏஜ்ல நடக்கவே நடக்காத காரியம். தயவுசெய்து அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்னா தெளிவா உங்களுக்கு சொல்றேன், உங்க எதிர்பார்ப்புகளை தூக்கி குப்பையில போட்டுட்டு அவங்கள அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா ஆண்டவர் வந்து நம்மளுடைய குடும்பத்துல ஒரு அதிசயத்தை செய்வார். உங்களை அதிசயங்களை காணப்படுவேன் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அதை நீங்க உங்க வாழ்க்கையில உணர முடியும் எப்போ உங்க டீனை நீங்க அக்செப்ட் பண்ணும்போது. சொன்னாடி கேட்க மாட்டாங்க, கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டாங்க, ஊ ஆம்பாங்க, எல்லா நேரமும் நம்மள எதிர்த்தான் நிப்பாங்க. எந்தா இப்படி ஒரு பிள்ளையோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மாதிரி, ஓகே இது என் பிள்ளை, நான் அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வரும்போது தேவன் அங்க பெரிய வித்தியாசத்தை கொடுப்பார். அவர்களுடைய உணர்வு கிடங்கை நிரப்புங்கள், லவ் டேங்க். நம்மளுடைய ஹார்ட்ல ஹார்ட்ட வந்து ஒரு டேங்க்னு வச்சுக்கலாம், ஒரு நம்ம வாட்டர் டேங்க் மாதிரி. அதை வந்து அன்புனால எவ்வளவுக்கு நிரப்புறமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்கள்லாம் மாற்றும். அதாவது எப்படி நிரப்பலாம், பக்கெட்ல மோந்து ஊத்த முடியாது, ஆனா வார்த்தைகளால நிரப்பலாம், நம்மளுடைய செய்கைகளால நிரப்பலாம். அடிக்கடி நான் உன்னை நேசிக்கிறேன், அவன் அதைதான் அவன் அக்செப்ட் பண்ண எதிர்பார்க்கிறான், நான் இப்படி முரடனா இருக்கேன். ஏன்னா அவனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பே இல்லை, அவனுக்கு அவன் அறியாம நிறைய காரியங்களை செய்யறான். ஆனா அப்படி இருந்தாலும் எங்க அம்மா என்னை நேசிக்கிறாங்க, எங்க அப்பா என்னை நேசிக்கிறாங்க, எனக்கு பிரியமானதை வாங்கி கொடுக்கறாங்க, என்னோட உட்கார்றாங்க, பேசுறாங்க. இப்படிப்பட்ட செயல்களால அவங்களுடைய இருதயத்துல இருக்கிற அந்த லவ் டேங்கை நம்ம ஃபில் பண்ணும் போது அந்த இருதயம் பூரிப்படைகிறது. அப்போ உங்களுடைய நம்மளுடைய டீனேஜரை நம்ம நேசிக்க வேண்டியது எப்படி? எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம கீழ்படியாதவன் தான், நம்ம சொன்னதெல்லாம் கேட்காம அடம் பிடிச்சா சோஃபாலே உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆனாலும் அவன்கிட்ட அன்பா பேச நம்மளால முடியும்னு சொன்னா நிச்சயமா நம்ம அவனை வந்து என்ன செய்ய முடியும், வின் பண்ண முடியும். சோ அவனுடைய லவ் டேங்க் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய வார்த்தைகள், அன்னைக்கு நான் சொன்னேன் கனிவான பார்வைகள், அப்பப்போ நம்ம கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பிசிக்கல் டச், அவன் தோல்ல தட்டி கொடுக்கறது, அவனை அப்பப்போ பாராட்டி பேசுறது, இதெல்லாம் தான் அவனை வந்து பூரிப்படைய செய்கிறது. ஃபோக்கஸ்டு அட்டென்ஷன், உங்கள் முழு கவனமும் அவங்க பிள்ளை மீது வைக்கணும். இந்த டீன் ஏஜ்ல அவனை நீங்க நேசிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு காரணம், அவனை நம்ம ரொம்ப கவனிக்கிறோம் அப்படின்னு. நேற்று நான் சிறு பிள்ளைகளை பற்றி பேசும்போது சொன்னேன், இந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஃபோன் அடிச்சுச்சுன்னா உடனே ஃபோனை தான் போய் பார்க்க போறமே தவிர அவன் என்ன பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம கவனிக்கிறது இல்லை. அதே தான் டீன் பிள்ளைகளும், அவன் பேசும்போது முழு கவனமும் அவன் மேல இருக்கணும். அவன் மேல வைக்கும்போது தன்னை தன்னை தகப்பன்னு நேசிக்கிறாரு, நம்ம அப்பா நம்மள நேசிக்கிறாரு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. நம்ம ஏதோ ஒரு வேலையை செய்துகிட்டே அவங்களை கவனிக்கும் போது அவங்களுக்கு அதுல திருப்தியே கிடையாது. ஓகே இவருக்கு நான் தேவையே இல்லை, அவருக்கு அந்த நியூஸ் பேப்பர் போதும், அவருக்கு அவர் ஆபீஸ் லேப்டாப் போகும், எங்க அம்மாவுக்கு அவங்களுடைய யூடியூப் போதும், நான் தேவையில்லை அப்படிதான் அவன் நினைப்பான். சோ நம்மளுடைய போக்கஸ்டு அட்டென்ஷனை அவங்க எதிர்பார்க்கிறாங்க, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அவர்களோடு உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க. பிரச்சனை இல்லாத போது நம்ம கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு அவன் ரூம்குள்ள இருப்பான், அவன் பாட்டுக்கு என்னமோ பண்ணுவான், யாரும் கண்டுக்கிறது இல்ல. ஆனா எப்ப ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அப்பதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா அதற்கு முன்னதாகவே அவங்களோடு நீங்க எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க, அவங்களோட எப்படி விளையாடுறீங்க, அவங்கள எப்படி விளையாட வெளியே கூட்டிட்டு போறீங்க, எவ்வளவு நேரம் செலவிடுறீங்க. சின்ன பிள்ளைங்களை பற்றி பார்க்கும்போது அங்க ஒரு ஒரு ரிசர்ச் சொல்லுது, போக்கஸ்டா வந்து 3 நிமிஷம் கூட ஒரு பேரண்ட் வந்து பிள்ளையோட செலவழிக்கிறது இல்லைன்னு சொல்லுது. நீங்க ஒருவேளை நம்ம மேலெழுந்த வாரியா அப்படிலாம் இல்ல, நான் எவ்வளவு நேரம் உட்கார்றேன் அப்படின்னு. ஆனா கண்ணோட கண் பார்த்து அவன் சொல்றத ரசித்து அவ சொல்றத ரசித்து நம்ம கேக்குறதுங்கிறது வந்து மிக குறைந்த நேரம், மிக குறைந்த நேரம். இப்ப நல்லா லாக்டவுன் பீரியட்ல நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு நம்ம அவங்களோட கூட விளையாடுவதற்குன்னு தனியா 1/2 மணி நேரம், வேற எதையுமே தொடக்கூடாது. அந்த 1/2 மணி நேரம் அவனுக்கு ஒரு பெரிய காரியம். கனிவான பார்வை, உங்கள் கனிவான பார்வை மூலம் தான் நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களை நேசிக்கிறோங்கிறத சொல்ல முடியும். இட்ஸ் அ பாடி லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் அவங்கள ரொம்ப பாதிக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க நம்மள பாக்கலன்னு சொல்லி, ஆனா நம்ம கண் மூலமா நம்ம எப்படி நம்ம அன்பை காட்டுறோங்கிறத அவங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. நம்ம அவங்க கனிவோடு கூட பாக்கணும், ஒரு வெறுப்போட கூட அந்த கண்ணை அப்படி எரிக்கிற மாதிரி அவங்க செயல்கள் அப்படி இருந்தாலும் கூட நம்ம அன்பா பாக்குறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். உடல் ரீதியான தொடுதல் அரவணைப்பு மூலமும் அன்பை வெளிப்படுத்தலாம். ஆனா இது ரொம்ப இந்த டீனேஜ்ல பண்ண முடியாது. எப்பவுமோ ஒரு தடவை அவங்க வந்து நம்மளை கட்டி பிடிச்சுக்குவாங்க. பாய்ஸ் வந்து அம்மாமார்ட்ட ரொம்ப ரொம்பவுமே அட்டாச்சா இருப்பாங்க, ஓடி வந்து பிடிச்சுக்குவான், நம்மளை போட்டு குத்துவான், அடிப்பான். இதெல்லாம் அவங்களுக்கு என்ன காட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிசிக்கல் டச் வேணும், பிசிக்கல் கான்டாக்டோட இருக்க விரும்புறாங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி தோறப்போ என்கிட்ட வராத அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்படியே விலகிடுவாங்க. அவங்கள அறியாம அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அர்ஜ், தன்னோட கூட விளையாடணும் அப்படிங்கிற அந்த அர்ஜ் வரும்போது நம்மள வந்து அவங்க ஹக் பண்ணும் போது அல்லது நம்மள வந்து இடிக்கும் போது உதைக்கும் போது அது சந்தோஷமா நம்ம வந்து அவங்களோட அவங்களே நம்மளும் அரவணைச்சோம்னு சொன்னா அது பெரிய ஒரு விஷயம். பெற்றோரின் கட்டுப்பாட்டிலிருந்து சுய கட்டுப்பாட்டுக்கு வழி நடத்துங்கள். பிள்ளைக்கு நம்ப தகுந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அவங்களுடைய நண்பர்களை அறிந்து வச்சுக்கணும். இதுவரைக்கும் நம்ம பின்னாலே வந்தாங்க, ஆனா இப்ப நம்ம பின்னால வர்றதுக்கு அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுதான் டீம். அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். இவனுக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் எல்லாம், இவளுக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. சொல்லி காட்டுறதுனால நீங்க நம்ம எரிச்சல் மூட்டுறோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறத வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அறிந்துக்கோங்க, அவங்க பெற்றோர்களையும் அறிந்துக்கோங்க. அவங்களோட நம்ம ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சேஃபா இருக்கும். பிள்ளைகள் செல்லும் இடங்கள், பங்குபெறும் நிகழ்ச்சிகள் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் எங்க போறாங்க, கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்கன்னு சொன்னேன். ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன், இல்ல நீங்க விடலைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் கம்பைன் ஸ்டடி பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. அதனால முதலாவதே வந்து ஓகே நீ போகலாம், எவ்வளவு நேரம் போகலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லப்பட வேண்டிய விஷயம். அவங்க எதுல பங்கு கொள்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கறது வந்து நமக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். விவேகமாக, நியாயமாக, பகுத்தறிவுடன், தெளிந்த அறிவுடன் சிந்திக்க செயல்பட உதவுங்கள். நிறைய காரியம் இதுவரைக்கும் நம்ம அவங்க கிட்ட திணிச்சுக்கிட்டே இருந்தோம். நம்ம சொல்றதான் அவன் செய்யணும், நம்ம எடுனா எடுக்கணும், உட்காரனா உட்காரணும், வானா வரணும், அப்படிதான். இப்ப அப்படி இல்ல, அவனாக உட்கார்ந்து ஓகே இப்படி நான் போறது ரைட்டா, நான் சாயங்காலம் 6 மணிக்கு வெளியே போகலாமா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு ராத்திரி மிட் நைட்ல போகலாமா, இதெல்லாம் அவன் சிந்திக்கணும், அவளும் சிந்திக்கணும். கேப்பா ஓடி வந்து இன்னைக்கு எங்க ஃப்ரெண்டு வீட்டுல பார்ட்டியா, நான் போறேன் அப்படின்னு. அப்ப அவங்கள சிந்திக்க நீங்க வந்து அவங்கள வந்து தூண்ட வேண்டியது மிக மிக அவசியம். ரொம்ப லாஜிக்கலா, ரொம்ப கிளியரா அவங்களே திங்க் பண்ணி அவங்களே டிசைட் பண்ணணும். இப்ப சொல்லு நீ போலாமா வேண்டாமா, இப்ப சொல்லு நீ இந்த ட்ரெஸ் வாங்கலாமா வேண்டாமா, அந்த மாதிரி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நடத்த வேண்டியது மிக மிக அவசியம். இப்ப ஹவு டு டிசிப்ளின் யுவர் டீனேஜர், அன்பு செலுத்த கற்றுக்கொண்டீங்க, அன்பு செலுத்தி பாருங்க, வர்ற வாரம் ஃபுல்லா அன்பு செலுத்துங்க. அடுத்த வாரத்துல அந்த பிள்ளைகளுக்குல எப்படிப்பட்ட சேஞ்ச் இருக்குன்னு பாக்கலாம். ஒருவேளை அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிற பிள்ளைங்கள இந்த அன்பு செலுத்தி நீங்க உங்க பக்கத்துல கொண்டு வரலாம். எல்லாவற்றையும் ஒரே நாள்ல கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. முதலாவது கொஞ்ச நாள் வந்து பியோர் லவ், அன்கண்டிஷனல் லவ் அவங்களுக்கு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குமானால் ஒரு மாசத்துக்கு கழித்து அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா மேல ஒரு ட்ரஸ்ட் ஏற்படும் போதுதான் நம்ம டிசிப்ளின் பண்ணுவதற்கு அவங்க இடம் கொடுப்பாங்க. மற்றபடி ஒழுங்குபடுத்துவது அவ்வளவு எளிதான ஒரு காரியமே கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கூட நம்ம வந்து இந்த வயசுல ரொம்ப அடித்தளம் போட வேண்டியது மிக மிக அவசியம். அன்பு செலுத்துகிற அதே நேரத்துல அவங்கள வேதம் வாசிக்க, அவங்களோட கூட உட்காந்து நம்மளும் வேதம் வாசிக்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். அதுக்குதான் நான் சொன்னேன், நீங்க குவைட் டைம் எடுக்கிறத அவன் பார்த்தாதான் அவன் குவைட் டைம் எடுக்க முடியும். நீங்க பைபிளோட இருக்கிறத அவன் பார்த்தாதான் அவனும் பைபிள் வாசிப்பான். அதை வந்து போன வாரமே நம்ம பார்த்தோம், ரோல் மாடலா நம்ம இருக்கணும்னு சொல்லி. இப்ப ஹவு டு டிசிப்ளின் யுவர் டீனேஜர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டிசிப்ளின் பண்ணிதான் ஆகணும். அன்பு செலுத்துங்க அன்பு செலுத்துங்கன்னு சொல்றீங்களே, அப்ப கண்டிக்கவே கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கணும். அன்பு செலுத்துறேன்னு சொல்லி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவன் என்ன சொன்னாலும் அதுபடிலாம் நம்ம தலையாட்டிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா உருப்படாம போயிடுவாங்க. சோ எப்படி அவங்கள ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறது மிக முக்கியமான காரியம். ஏன் இன்னைக்கு வாலிபர்கள் தங்கள் பெற்றோருடைய அதிகாரத்தை தள்ளி விடுகிறார்கள்? சேலம் கூட்டங்கள்ல நாங்க இதை பண்ணுவோம். வாலிப பிள்ளைகள்கிட்ட போய் நீங்க உங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மாட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வாசிப்போம். ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். அவங்க ஏன் நம்மளை வந்து தள்ளுறாங்க அப்படிங்கறத நல்லா பாருங்க. ஏன் நம்ம மதிக்கிறதே இல்லை. நம்ம வந்து இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கறது இல்ல. இளம் வாலிப பிள்ளை அவங்கள இன்னும் நம்ம சின்ன பிள்ளைகளா தான் நினைக்கிறோமே தவிர, நம்ம சொல்றதை அவங்க செய்துட்டு உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற லெவல்ல தான் நம்ம அவங்கள பாக்குறோமே தவிர, அவங்க இன்னைக்கு வந்து இளம் வாலிபன் ஆயிட்டான் அவனே வந்து எதையும் யோசிக்க முடியுங்கிறத வந்து யோசிக்கிறதே கிடையாது. நான் பேசுறத கேட்கறதே இல்ல. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாமே. ஹால்ல சோஃபா போட்டு வச்சிருக்கீங்க. ஒரு நாள் அவன் சொல்றான், ஏன்பா இந்த சேர் அந்த பக்கம் போட்டு அந்த சோஃபாவை இந்த பக்கம் போட்டு இந்த டீப்பாய் எப்படி வைக்கலாமே அப்படின்னு அவன் ஒரு அட்வைஸ் கொடுக்குறான்னு வச்சுக்குவாங்க. எத்தனை அப்பா அம்மா உடனே, ஆமாடா இதுக்குள்ள நல்ல அட்வைஸ் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். உடனே அவனுடைய அட்வைஸ வந்து அப்படியே நிராகரிச்சிருவோம். வெளியே போகும்போது அவன் என்ன நல்லா அட்வைஸ் பண்ணுவான், இப்படி போனா நல்லது பிரச்சனை இருக்காது அப்படின்னு. நம்மளை விட அவனுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். 17-18 வயசு பிள்ளைகள் எல்லாம் நம்ம வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஆனா அவன் சொல்றது வந்து சொல் சும்மா அப்பா சொல்றத கேளு, ஏறி உட்காரு, இப்படிதான் நம்ம நடத்துறோம். நம்ம அவங்க பேசுறத கேட்கறதே இல்லைங்கறது வந்து ஒருவேளை நமக்கு அக்செப்ட் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா அவங்க பேசுறத நம்ம கேட்டோம்னா நம்ம எவ்வளவு ஃபூலிஷா நிறைய காரியங்களை நம்ம செய்யறோங்கிறத வந்து நீங்க யோசிக்க முடியும். ஈவன் ஆர்குமெண்ட் வரும்போது கூட அவங்க அவங்களுக்காக பேசுறத கேட்கறதுக்கு நம்மகிட்ட பொறுமையே இருக்காது. நம்ம பேசுறது தான் அவன் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இன்னைக்கு பேரண்ட்ஸ் சைட்ல இருக்குது. பேரண்டல் அத்தாரிட்டி வந்து ரொம்ப பயங்கரமா இன்னும் அவங்க மேல இருக்கும்போது அவனால நமக்கு வந்து கீழ்படிய முடியாது. என்ன நம்புறது இல்ல எல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அப்படிதான் இருக்கோம். உள்ளுக்குள்ள ஒரு சஸ்பிஷியஸா, இவன் எங்க போறா, இவ எங்க போறா, இவ யாருக்கு போன் பண்றா, என்ன போன் பண்ற, என்ன செய்யற அப்படின்னு நம்ம ஓடி ஓடி போய் கேட்கும் போது அவங்களுக்குள்ள என்ன வருது, ஏன் இவங்க என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏமாத்தலாம், அது ரெண்டாவது விஷயம். ஆனா நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவங்களை வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நம்பணும் அப்படின்னு நம்ம கிட்ட அவங்க எதிர்பார்க்கறாங்க. நம்ம பிள்ளைகளை நம்புறதுக்கு ஏன்? ஒருவேளை இன் கேஸ் ரியலாவே அவன் தப்பா போனான்னா அதை அப்ப பாக்கலாம். எப்போதுமே என்ன என்ன என்னன்னு கேள்வி கேட்டு தொலைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவனுக்கு வந்து நம்ம மேல கொஞ்சம் கூட அன்பு வராது. பெற்றோர் எங்களுக்கு சரியான முன்மாதிரியாக இல்லை. பக்கத்துல உள்ள படத்தை பாருங்க, நிறைய நேரம் நம்ம ரெண்டு பேரும் இப்படிதான் கத்திட்டு கிடக்கிறோம் இல்லையா. My parents are poor example. Poor example. அடிக்கடி ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க, அல்லது அடிக்கடி ரெண்டு பேரும் அமைதியாகிறாங்க. மாச கணக்குல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. இதான் அவங்க அப்பாவை காஃபி குடிக்க சொல்லு, இதான் அவங்க அப்பாவுக்கு சோறு போட்டு வச்சிருக்கேன், இப்படிதான் அந்த சம்பாஷணம் நடக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அல்லது பேசுகிற வார்த்தைகள், வீட்டுல பெரியவங்களை மாமனார் மாமியார இப்படிலாம் பேசுற காரியங்கள் இந்த பிள்ளைங்களை அதிகமாக பாதிக்கும். மாதிரியாக முன்மாதிரியாக இருக்கிறனா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இதுதான் பிள்ளைகள் பேரண்ட்ஸுடைய அத்தாரிட்டிய ஒதுக்கி தள்ளுவதற்கு மிக முக்கியமான காரியம், மிக முக்கியமான காரியம். நம்ம முன்மாதிரியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு அவனும் ரெடியாக இருப்பான். அதனால அஸ் அ பேரண்ட், அப்பாவும் அம்மாவுமாக இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோங்கிறத யோசித்து பார்க்கணும். சோ வாட் கேன் வி பேரண்ட்ஸ் டூ? இப்ப நம்ம என்ன செய்யலாம்? அவருடைய சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கணும்னா நான் இப்ப ஒரு ஒரு உதாரணம் சொன்னேன். ஹால் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உங்க காதுகள் அவனுக்கு அதாவது எப்ப என்ன சொல்றான், அவனுடைய ரிக்வஸ்ட் என்ன அப்படிங்கறதுக்கு வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே பரவாயில்லையே அப்படி செய்யலாமே அப்படின்னு ஒரு தடவை அவன் சொல்றத மதிப்பு கொடுத்து நீங்க செய்து பாருங்களேன். அவனுக்கு வந்து அவன் அறியாமலே ஒரு சந்தோஷம், எங்க அப்பா நான் சொல்றத கேக்குறாரு, எங்க அம்மா நான் சொல்றத கேக்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும். வேற என்ன சுதந்திரம் கொடுக்கலாம்? ரெண்டு வீட்டுக்கு அனுப்பலாம். ஆனா எப்படி அனுப்பலாங்கிறது யோசனை, எந்த நேரத்துல அனுப்பலாம், எவ்வளவு நேரம் இருக்கலாம், என்ன செய்யலாம், இதெல்லாம் வைத்துக்கொண்டு அவன் அனுப்பலாம். அதெல்லாம் போகக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. அப்படி நம்ம மண்டையில தட்டி வச்சோம்னு சொன்னா அவங்களால அதை வந்து அக்செப்ட் பண்ணி கொள்ள முடியாது. கொஞ்சம் அவங்க வந்து ஃப்ரீயா உடுத்துறதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கலாம். முந்தி மாதிரியே இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ அவங்களுடைய பிரவேசி. இந்த வயசுல அவன் எப்பவும் தனியா தான் இருக்க விரும்புவான். இப்ப அழகா நமக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு ரூம் கொடுக்குற அளவுக்கு நிறைய பேர் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம். அவன் அவன் ரூம்ல அவன் உட்காந்துருக்கணும்னு நினைச்சானா போய் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்னடா தம்பி செய்யற, என்ன பாப்பா செய்யற, என்னத்த வாசிக்கிற, என்னன்னா நமக்கு சந்தேகம், நம்மள அறியாம அவங்க ஏதோ தப்பு பண்றாங்க போல இருக்குன்னு நம்ம பின்னால இருந்து போய் பாக்குறோம். இதெல்லாம் வந்து தப்பான காரியங்கள். அது அது அவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுங்க. நம்மள யாராவது இப்படி பின்னால இருந்து பாத்துட்டே இருந்தாங்க, நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மள அப்படி பாத்துட்டே இருந்தானா ஒரு ஒய்ஃபால அதை அக்செப்ட் பண்ண முடியுமா? ஒரு ஒய்ஃப வந்து ஹஸ்பண்ட் அப்படி பாத்துட்டே இருந்தாருன்னா உங்களால உங்க ஹஸ்பண்ட் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அத மாதிரிதான் பிள்ளைகளும். சோ பிள்ளைகள் செய்யற காரியங்களை கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். அவங்க இப்ப டீன் ஆயிட்டாங்க, இன்னும் அவங்க சின்ன பிள்ளைங்க இல்ல, அவங்களா உட்காந்து ஏதாவது வாசிக்கலாம், அவங்களா உட்காந்து பாட்டு கேட்கலாம், அவனா உட்காந்து ஏதோ அவன் வந்து அவன் போன்ல போனை வாங்கி கொடுத்துட்டு நீ நோண்டாத நோண்டாதன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் தப்பு. என்ன செய்யறாங்கன்னு கவனிப்போம். அது பின்னால முதலாவது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சுதந்திரம் கொடுக்கறதுக்கு நமக்கு தைரியம் வேணும். அவர்களுடைய நண்பர்களை மதியுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நண்பர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவனை கூட திட்டிடலாம், ஆனா அவன் ஃப்ரெண்ட வந்து அவனா அவன் ஒண்ணு போதவ மாட்டான், அவன் கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு நம்ம பேசணும்னா அவங்களால அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க நண்பர்களை இவங்களை மதிக்கிற மாதிரியா? அப்படியாப்பா, நமக்குள்ள ஆயிரம் சந்தேகம், அவன் அப்பா அப்படியே, அப்ப அந்த பிள்ளை இப்படி இருக்குமே, அப்ப என் பிள்ளை கட்டு போகுமே, இதெல்லாம் எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாலே நம்ம யோசிச்சிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அவனுக்கு அமையணும்னு சொல்லி நம்ம ஜோ பண்ணிருக்கணும், நம்ம அவனுக்கு ஐடியா கொடுத்துருக்கணும். இப்ப அவன் ஒரு நாலு பேரோட சேர்ந்துட்டான், அவன் ஒரு கேங்ல இருக்கானா, அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம், இதெல்லாம் இவங்க கவனிக்கிறாங்க. அவர்களாகவே தீர்மானம் எடுக்க அனுமதிங்கள். நிறைய டிசிஷன் அவங்களே தான் எடுக்கணும். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலையும் எவ்வளவு நேரம் நான் படிக்க போறேன், நம்ம ஹெல்ப் பண்ணலாம், பட் டிசிஷன் மேக்கிங் வந்து அவங்க கையில தான் இருக்குது. நான் என்ன படிக்க போறேன், நிறைய இப்பவே நிறைய மனசுல தீர்மானம் பண்ணி வச்சிருப்பீங்க. பிளஸ் டூ முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறவனுக்கு நீங்க தான் ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க, இந்த கோர்ஸ்ல இந்த இடத்துல தான் படிக்கணும். எத்தனையோ பிள்ளைங்க வந்து எங்க கிட்ட அழுகுறாங்க, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன், ஆனா இதுதான் படிக்கணும்னு எங்க அப்பா நிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு காரியம். அவங்களாகவே தீர்மானம் பண்ணணும். அவனுக்கு இப்ப நல்லா தெரியும் உங்களை நம்மளை விட ரொம்ப நல்லா அவன் வெப்சைட்ல போய் என்னென்ன கோர்ஸ் இருக்கு, எதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய திறமை அவனுக்கு இருக்கும்போது நம்ம நம்ம சொல்றதை செய்யணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறது தப்பு. கொஞ்சம் விட்டு கொடுக்க பழகுங்கள். நிறைய ஆர்குமெண்ட்ஸ்ல லாஸ்ட்ல பவர் என் கையில தான் இருக்கு, நான் அப்பா நான் அம்மா நான் சொல்றபடிதான் அப்படிங்கறத விட நம்ம பெண்ட் பண்ணி போகணும். 50% அவங்க பெண்ட் பண்ணணும், நம்ம 50% பெண்ட் பண்ணணும். அப்பதான் ஒரு உடன்பாடுக்குள்ளேயே வர முடியும். அதானே உலகம், அரசியல் அதானே செய்யறாங்க. இப்ப வீட்லயும் நம்ம அதானே செய்யணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அப்படிதான் செய்திருந்தா நம்ம சந்தோஷமா இருந்திருப்போம். விட்டு கொடுக்கறதுக்கு பழகணும். பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்கணும். கயிறு இறுக்கி பிடிச்சிட்டு இப்படித்தான் அப்படின்னா அவன் ஒரு நாள் கட் பண்ணிட்டு ஓடிடுவான். எத்தனை வீடுகள்ல திடீர்னு பிள்ளைகள் காணாம போறாங்க உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு ஒரு நாள் வாலி பையன் காணாம போயிட்டான், வெளியே சொல்ல முடியாது, அதனால அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு வந்து ஹைதராபாத்துக்கு வேலைக்கு போறேன், பெங்களூருக்கு வேலைக்கு போறேன்னு ஓடி போயிடுறான். இங்க அப்பா விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஏன்னா அப்பா கூட சண்டை போடுறத விட நான் வெளியே போறேன்னு போறான். சோ உங்க பிள்ளைய தக்க வைத்துக் கொள்ளணும்னா கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு இணங்கி போக வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். த்ரீ க்வெஸ்சன்ஸ், எப்படி என் பிள்ளையை கீழ்ப்படிய வைப்பது? மூணு கேள்வி நமக்கு நாமே அடிக்கடி கேட்டுப்போம். என் டீன் பிள்ளைய நான் எப்படி கீழ்ப்படிய வைப்பது? என்னதான் சொன்னாலும் ஏ கொஞ்சம் எந்திரிச்சு வாடா, கொஞ்சம் தள்ளி கொடா, ஒன்னும் காதலே விடாது, அது பாட்டுக்கு செவிடு மாதிரி இருக்கும். அதானே வீட்டுல நடக்குது, உடனே நம்ம முக்கம் வந்துடும் இல்லையா? இப்ப என் பிள்ளைய எப்படி நான் கீழ்ப்படிய வைப்பது? அடுத்த கேள்வி, வாட் டு டூ வென் டீன் டெஸ்ட் த ரூல்ஸ். நம்மள டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, இவங்க நம்ம சொல்றதுக்கு சவி சாய்க்கிறாங்களா இல்ல வேற மாதிரி ரியாக்ட் பண்றாங்களா, எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கறது வந்து நம்மள சோதிக்கிற காரியங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதிகாரத்தை எதிர்த்து சண்டை போடுவது, இது இது ரொம்ப முக்கியம். அதனிடையே நான் கொஞ்சம் விட்டுறேன். அதுல என்னன்னா டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன செய்யணுங்கிறது பின்னால இந்த ஆன்சர்லயே வந்துருது. எப்படி கீழ்ப்படி வைக்கிறது ரெண்டுக்கும் சேர்த்து இந்த மூணாவது கேள்வியில நான் கொண்டு வரேன், ஹவு டு அவாய்ட் பவர் ஸ்ட்ரகிள். அந்த ரெண்டும் சேர்ந்துதான் மூணாவதுல வரும்போது பவர் ஸ்ட்ரகிள். பவர் ஸ்ட்ரகிள்னா என்னது? யாரு யாருக்கு ரொம்ப பவர், அம்மாவுக்கா எனக்கா, அப்பாவுக்கா எனக்கா? இதனால டெய்லி வீட்டுல வந்து ஒரு பெரிய போராட்டம் ரகல நடந்துகிட்டேதான் இருக்கும். நான் எங்க வீட்டுல நடந்த காரியத்தை நான் சொன்னேன் இல்லையா, 7 வருஷத்துக்கு பிறகு அவன் பிறந்ததுனால பெரிய ஒரு ஜெனரேஷன் கேப். அவன் செய்யற காரியங்களை எங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாது. அதுலயும் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஜென்ஸால வந்து இதுல பொறுமையா இருக்கிறது முடியவே முடியாது. தினமும் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு பெரிய ரகல போராட்டம், கடைசியில அடிபிடி சண்டையா கூட மாறிடும். அந்த அளவுக்கு போராட்டம் வரும். இது நான் போன வாரம் சொல்லும் போது சொன்னேன், எதிர்பார்க்க வேண்டியதுன்னு சொன்னேன். நீங்க நோட்ஸ பாத்தீங்களா என்னன்னு தெரியல. வாக்குவாதங்கள் சகஜம், ஒவ்வொரு நாளும் அதை எதிர்பார்க்கணும். ஆனா அதை எப்படி கையாளணும் அப்படிங்கறது வந்து மிக முக்கியமான காரியம். பவர் ஸ்ட்ரகிள், பவர் ஸ்ட்ரகிள்ங்கிறது வந்து இந்த வயசுல டெய்லி, இது 9 வயசு பிள்ளைகளுமே இப்ப வந்து பவர் ஸ்ட்ரகிள் தொடங்கிட்டாங்க. நீ பலமா நான் பலமா அப்படின்னு பாத்துட்டே இருப்பாங்க. நம்ம பவர் ஸ்ட்ரகிள்ங்கிறது என்னன்னா, பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறோம், நான் சொன்ன உடனே இதை செய்யணும், அவன் செய்யணும் அவளை செய்ய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல நம்ம வந்து ஒரு ஆத்திரத்தோட அந்த மாதிரி செயல்பட்டோம்னா நடக்கவே நடக்காது. உதாரணத்துக்கு சொல்லலாமே, நாள் முழுவதும் வாரம் முழுசும் துணியில ஸ்கூலுக்கு போட்டு போயிட்டு அங்கங்க கலத்தி ரூம்ல அங்கங்க அங்கங்க போட்டிருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அது வந்து அடுக்கு குடைக்கு வந்திருக்காது. சனிக்கிழமை காலையில அம்மா வந்து நின்றுகிட்டோ அம்மாவோ அப்பாவோ நின்றுட்டு, கொண்டா எல்லாரும் துணியும் வாஷிங் மிஷின் கொண்டா, வாஷிங் மிஷின் கொண்டா, வாஷிங் மிஷின் கொண்டான்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். எழும்பவே மாட்டாங்க, அசையவே மாட்டாங்க. அப்ப என்ன ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறோம். என்ன, நான் பேசுறது எனக்கு காதல விடலையா, இப்படி பேசி 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 கடைசியில என்ன ஆயிடுது, அது ஒரு பெரிய கலாட்டாவே ஆயிருது. என்ன வேற ஒன்னு எடுத்துக்கலாமே, ஷூ காசு ஸ்கூல்ல இருந்து கலத்துறான் பையனும் சரி பொம்பளை பிள்ளையும் சரி. இப்ப யாரும் யாருக்கும் குறைஞ்சவங்களே இல்ல. ஷூ ரேக்குன்னு ஒண்ணு இருக்கும் வாசல்ல, அந்த ஷூ ரேக்ல குனிஞ்சு கலத்தி வைக்க மாட்டாங்க. அப்படி நின்னுகிட்டே நிமிந்தமானக்கு அதை வந்து அப்படி கால்ல இருந்து ஒரு உதருவான், அது அவன் தலைக்கு மேல போய் 3 சுத்தி வந்து கரெக்டா ஷூ ரேக்ல உட்காரணும் அப்படிங்கறது அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஆனா எல்லா நாளும் அப்படி நடக்காது, ஒரு சில நாள் அது வந்து கீழே வெளியே விழுந்துரும். அதை வெளியே விழுந்ததை வந்து குனிஞ்சு எடுத்து வைக்க மாட்டாரு தர, அவர் அப்படியே போயிடுவாரு. இந்த அம்மா கிச்சனுக்குள்ள அரக்கண்ட இங்க வச்சுக்கிட்டே தான் நிப்பாங்க. அவன் போன உடனே அப்படி பேய் மாதிரி பின்னாலே ஓடுவாங்க, குபா இங்க வா எடு அந்த ஷூ எடு இப்ப எடுத்து அதுல வை. இது இந்த அம்மாவுடைய போராட்டம். அவனா அப்படியே நேர அப்படியே பணமர மாதிரி நிப்பான், கொஞ்சம் கூட விளைய மாட்டான். நீங்க பாருங்க எத்தனை நாள் நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு. கடைசியில என்ன சொல்லுங்க, போய் தொல நானே எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லுவீங்க. சின்ன சின்ன விஷயம், டிஃபன் பாக்ஸ சிங்க்ல போட வரும்போது ஒரு சண்டை இல்லையா, பொம்பளை பிள்ளைய வீட்டை பெருக்குன்னா ஒரு சண்டை. எல்லாருமே எல்லா இடத்துலயும் இந்த பவர் ஸ்ட்ரகிள் வந்துகிட்டே இருக்கும். சாப்பாட்டு தட்டை கழுவி வைன்னு சொல்றீங்களே, கழுவி வைன்னு சொல்லிருப்பீங்க, அவன் அப்படியே போட்டுட்டு தான் போவான், டேய் துவாடா கழுவு. அப்ப அங்க நின்று 4 கத்து கழுவு வச்சிடறாரு. ஆனா இந்த பவர் ஸ்ட்ரகிள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்ங்கிறது வந்து, ஃபேமிலி டைம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம்ல, ஃபேமிலி ஃபோரம் அப்படின்னு ஒண்ணு வைத்துக்கொண்டு ஃபேமிலி ரூல்ஸ் அங்க ஃப்ரேம் பண்ணோம்னா இந்த பவர் ஸ்ட்ரகிளை நம்ம வந்து தடுக்கலாம். அல்லது எப்பவுமே நீங்களே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா அவன் ஒரு நாள் வந்து நம்மள கம்ப்ளீட்டா ஏத்துருவான், அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிடும். சோ பவர் ஸ்ட்ரகிள் வரும், அந்த பவர் ஸ்ட்ரகிளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம யோசிக்க வேண்டியது. அதுக்கு வந்து ஒரு பவுண்டரிஸ் நம்ம அமைக்கணும், கட்டுப்பாடு அமைக்க வேண்டும். என்னென்ன பேசலாம், என்னென்ன வார்த்தைகள் பேசலாம், இதெல்லாம் எங்க பிளான் பண்ணணும்னா இந்த ஃபேமிலி ஃபோரம், ஃபார்மிங் ரூல்ஸ் வித் யுவர் கிட்ஸ். டீன் பிள்ளைகளோட உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒருத்தர் வந்து 16 வயசு, இன்னொன்னுக்கு வந்து 7 வயசு தான். அப்படின்னா 16 வயசையும் 7 வயசையும் உட்கார வச்சு ஒன்னா ஒரே மாதிரி சேம் ரூல் கொடுக்க முடியாது. ஃபேமிலி டைம்ங்க போது எல்லாரும் உட்காந்து சிரிச்சிடலாம், ஆனா ஃபேமிலி ஃபோரம் அப்படிங்கும் போது ஸ்பெஷல் ஃபேமிலி ஃபோரம், இது வந்து 1-to-1 நம்ம உட்கார வேண்டியது இருக்கலாம். அப்பா அம்மாவும் சேர்ந்து பையனோடய பொண்ணோடய உட்காரலாம். ரோல் ஆஃப் ரோல் ஆஃப் பவுண்டரிஸ் என்ன நம்ம வச்சிருக்கிறோம், இந்த மாதிரினா இப்படிதான், இந்த காரியத்தை நீ வந்து நாளைக்கு உன் ஷூ ரேக்ல இல்லைன்னா அன்னைக்கு சாயங்காலம் 5 மணில இருந்து உன் போன் என் கைக்கு வந்துடணும், ராத்திரி வரைக்கும் நான் போனை உன்ட்ட கொடுக்க மாட்டேன். இது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பவுண்டரி அமைக்க வேண்டியது இந்த ஃபேமிலி ஃபோரம். ஃபேமிலி டைம் வேற, அது சிரிச்சு என்ஜாய் பண்ணுவதற்கு, இது வந்து ரூல்ஸ் போடுறதுக்கு. சோ இந்த இந்த ஃபேமிலி ஃபோரம்ல நீங்க நிறைய காரியங்களுக்கு விதிகளை உண்டாக்கிடுறீங்க. நீ இன்னைக்கு சின்ன சின்ன ரூல்ஸ் தான் போடணும். அத இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, இப்ப நல்ல லாக்டவுன் பீரியட்ல இருக்கும், எத்தனை வீட்டுல வந்து காலையில பிள்ளைகள் எழுந்திருக்கிறாங்க, அப்பாவும் அம்மாவும் சேர்த்தா இப்ப எல்லாருமே லேட்டா தான் எழும்ப பழகிட்டோம், எந்த ஒரு மார்னிங் டியூட்டிஸுமே ஒழுங்கா இருக்கிறது இல்ல. நான் எனக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், காலையில 9 மணிக்கு எழும்பணும். இது அந்த ஃபேமிலி டைம் ஃபேமிலி ஃபோரம்ல நம்ம ரூலா ஆச்சுக்கலாம். காலையில 9 மணிக்கு மேல பெட்ல இருக்க கூடாது. 9 மணின்னு சொல்றதே எனக்கு ரொம்ப சிரிப்பா தான் இருக்குது. காலையில 5 மணிக்கு எழும்பணும், ஸ்கூல் போகும்போது 5 மணிக்கு தான் எழுப்பி ஓடினாங்க, 6 மணிக்கு பஸ் பிடிக்கணும். இப்ப வந்து இந்த லெவலுக்கு வந்துட்டோம். ஆனா இப்ப மறுபடியும் ஒரே நாள்ல வந்து 5 மணிக்கு எழும்புன்னு சொல்ல முடியாது. எழுப்பிட்டு இருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட், எழும்பல, 11 மணி தான் எழும்புறான் அப்படின்னா நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவனை கொண்டு வரணும், குளிச்சுட்டு தான் சாப்பிட வரணும். அந்த சாப்பாடு காலையில 9 மணிக்கு வரைக்கும் தான் டேபிள்ல இருக்கும். எல்லார் வீட்லயும் இப்ப என்ன போராட்டம், சாப்பிடவா சாப்பிடவா, டேபிள் ஆறிக்கிட்டே இருக்கு, டேபிள் ஆறிக்கிட்டே இருக்கு, வா வா வான்னு கூட்டிட்டே இருக்கணும். கடைசியில அவன் பல்வளக்காம சாப்பிட்டா கூட பரவாயில்லன்னு அவன் அம்மாவுக்கு வந்து பொறுமையெல்லாம் போயிருது. சாப்பிட்டு முடிச்சுட்டான்னா எல்லாத்தையும் கழுவப்படலாமே சரி. சோ ஃபேமிலி ரூல்ஸ் உண்டாக்க வேண்டியது இந்த ஃபேமிலி ஃபோரத்துல. குளிச்சுட்டு தான் சாப்பிட வரணும், ராத்திரி எல்லாரும் 8 மணிக்கு உட்காந்துடணும், எல்லாரும் வந்துடணும். அப்ப யாரும் ரூம்குள்ள வந்து ஹெட்போனை மாட்டிக்கிட்டு காலை கையை ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது. இதெல்லாம் வந்து குடும்ப ஜபம் கட்டாயமா எல்லாரும் வரணும். வரும்போது கையில பைபிள் எடுத்துட்டு வரணும், செல்போனை ரூம்ல வச்சுட்டு வரணும். இப்படி சின்ன சின்ன ரூல்ஸ், விதிகளை சோதித்து பார்க்க, சாரி இதுக்கு முன்னால நிறைய விதிகளை போட வேண்டாம். நிறைய விதிகள் போட்டா போயிடும். ஒரு வாரத்துல 4 விதி, 4 ரூல்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். அந்த ரூல் ஷுட் பி ஆஸ் ஃபியூ ஆஸ் பாசிபிள். ஒரு ஒரு வாரத்துக்கு 4 ரூல் நீங்க கொடுக்கலாம். அந்த 4 ரூலும் தெளிவா ஒரு பேப்பர்ல ஒரு நோட்டே நீங்க போட்டுக்கோங்க. நோட்ல போட்டுட்டு ஃபேமிலி ரூல்ஸ் அப்படின்னு அந்த நோட்டுக்கு தலைப்பு கொடுங்க. அந்த டேட் போட்டு ஃபேமிலி ரூல்ஸ் எழுதிக்கோங்க. ஒரு வாரம் அந்த ரூல் வந்து கரெக்டா பின்பற்றப்படுதான்னு பாக்கணும். ரூல் ஷுட் பி ஆஸ் கிளியர் ஆஸ் பாசிபிள். ரொம்ப கிளியரா இருக்கணும். 8 மணிக்கு சாப்பிட வரணும், 9 மணிக்கு படுக்கக்கு போகணும். அந்த அந்த போ அதுல வந்து கொஞ்சம் கூட இப்படி எப்படி சாயறதுக்கு அங்க இடம் கொடுக்க கூடாது. விதிமுறைகள் தெளிவாக, ரூல் ஷுட் பி ஆஸ் கிளியர் ஆஸ் பாசிபிள். அதே நேரத்தில் ரூல் ஷுட் பி ஆஸ் ஃபேர் ஆஸ் பாசிபிள். இங்க பாக்குறீங்க வேணா உங்க ரூம்ல ஒரு பெட்ரூம்ல ஒரு போர்டே வாங்கி போட்டுக்கோங்க, ரூல்ஸை எழுதி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா பெரிய பேப்பர்ல எல்லார் வீட்லயும் இப்ப கம்ப்யூட்டர் இருக்கு, பிரிண்ட் பண்ணி உங்க ரூம்ல உங்களுடைய பீரோல ஒட்டி வச்சிருங்க. சரியா, இந்த ரூல்ஸ் போட்ட பிறகு கட்டாயமா அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கியம். ரூல்ஸ் போடுறது பெரிய விஷயமே கிடையாது. ரூல்ஸ் போட்ட பிறகு அதை ஃபாலோ பண்ண முடியுதா, அதை ஃபாலோ பண்ணலைன்னா அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன. கத்துறதெல்லாம் வீட்டுல இருக்கவே கூடாது. கத்துறது அடிக்கிறதெல்லாம் கிளீன் பிள்ளைங்க கிட்ட நடக்கவே நடக்கக்கூடாது. ரூல்ஸ் போடும் போதே விதிகளை மீறும் முன்பே அதை தெளிவாக திட்டமிடணும். இந்த காலையில 8 மணிக்கு நீ சாப்பிட வரல, அல்லது 8 மணிக்கு பெட்டை விட்டு எழும்பலன்னா இன்னைக்கு உனக்கு என்னன்னா சொன்னல, இன்னைக்கு உன் போனை வாங்கி வச்சிருவேன், அல்லது இன்னைக்கு உன்னுடைய டிவி டைம் கிடையாது, நீ டிவி டைம்ல இல்லாம நீ பேசாம வீட்டுல போய் உட்காந்துக்கோ, ரூம்ல போய் உட்காந்துக்கோ, அல்லது இன்னைக்கு அவனுக்கு என்ன பிடித்தமானதோ அது அந்த பிரிவிலேஜ நம்ம வந்து கட் பண்ணலாம். இது கட்டாயமா செய்யணும். அப்ப வந்து நாய் மாதிரி நம்ம சுத்தி சுத்தி வருவான், இன்னைக்கு ஒரு நாளைக்கு போனை கொடுத்துருங்கம்மா, நான் நாளைக்குல இருந்து நான் ஒழுங்கா எழுந்திரிச்சிடுறேம்மா, நான் நாளைக்குல இருந்து அப்படின்னு சரி போய் தொலை அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். கான்சிக்வன்சஸ் நம்ம டிட்டர்மின் பண்ண பிறகு அதை வந்து அவங்க வந்து வயலேட் பண்ணவே கூடாது. ஆனா பிஃபோர் தட் அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும் முந்தி கிளியரா அவங்களுக்கு வந்து சொல்லணும். விளைவுகளை அன்போடு செயல்படுத்த வேண்டும். அன்போடு, இத்தனை மணிக்கு ஒன்னு இதை செய்யனே, நீ இதை செய்யல, ஓகே, ஒவ்வொரு ரூலா போலாம். அடுத்த வாரம் ட்ரெஸ் கோட பற்றி போலாம். இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நீ போடணும். ட்ரெஸ் போட்டு போன பிறகு இதை கலத்து, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. நிறைய காரியங்களை இந்த ஃபேமிலி ஃபோரம்ல வச்சு நம்ம அழகா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரலாம். 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள நிறைய சேஞ்சஸ் நீங்க கொண்டு வர முடியும். நீ பைபிள் எடுத்து வாசிக்கலன்னா இது, ஆனா ஒரு வாரத்துக்கு 4 ரூல், அந்த 4 ரூல்ஸையும் ஒபே பண்ண வைக்க வேண்டியது அப்பாவும் அம்மாவும். பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி அப்பாட்ட போய் சப்போர்ட் பண்றதுக்கு அம்மா போகக்கூடாது. எப்போதும் ஒன்று போல செயல்பட வேண்டும். கான்சிக்வன்சஸ் ஷுட் பி அட்மினிஸ்ட்ரேட்டட் கன்சிஸ்டன்ட்லி. இது அடியோ திட்டோ இன்சல்டிங் டாக்கோ வராது. சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் சர்க்கிள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். பவர் சர்க்கிளை பற்றி சொல்லும் போது நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், இந்த நேரத்துல இப்பமே செய்ய அப்படின்னு நம்ம அங்க அங்கேயே நின்றுகிட்டு கத்துறது வந்து ரொம்ப தப்பு. அதுதான் இந்த படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா அப்படிதான் கத்திட்டு இருக்காங்க, கத்தாதிக்கு. கத்துறதுனால ஒருவேளை வேற வழியே இல்லாம அப்படி ஒரு மாதிரி அசால்ட்டா நம்மளை பாத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி செய்துட்டு போவான். அது அவனோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வராது. அவன் வாழ்க்கை மாறணும்னா நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்யணும், நிச்சயமா நம்மளுடைய செயல்கள்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். நீங்க யோசித்து பாருங்க, நான் இப்ப இவ்வளவு நேரம் பேசினதுல யார் மாறணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அவன் மாறணுமா, நான் மாறணுமா? இன்னைக்கு நம்மளுடைய கம்ப்ளைண்ட் எல்லாம் அவன் மாறிட்டான், மாறிட்டான். நைன்த் படிக்கிற வரைக்கும் இப்படிதான் இருந்தான். நான் என்ன சொன்னா அதுதான் கேட்பான். நான் வாண்டா வருவான், போனா போவான், அப்படிதான் இருந்தான். ஆனா டென்த்துக்கு போன பிறகு ஒன்றுமே காதுல வாங்கறது இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்கதான் டீன், அங்கதான் டீன். இதெல்லாம் டீனுடைய சுவாபங்கள். அவனுக்குள்ள இருக்கிற மாற்றங்கள் அவனுடைய வாழ்க்கையை மாற்றும் போது பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டியது மிக மிக அவசியம். அதனால என்னைய கேட்டீங்கன்னா அவன் மாற வேண்டும், மாறுவதற்கு முன்னால நாம மாற வேண்டும், நாம மாற வேண்டும். நம்ம ஒரு ரோல் மாடலா மாறணும். மறுபடியும் நான் வந்து அதை தொப்பிக்காரன் கதையை சொல்றேன். இதெல்லாம் தொப்பியக்காரன் தொப்பி எடுத்து போட்டா பிறகுதான் குரங்கு போட்டுச்சு. அப்ப உங்க பிள்ளை செய்யணும்னா நீங்க செய்யணும். நீங்க புருஷனும் பெஞ்சாது இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அவன் நிச்சயமா இன்னும் அதே மாதிரிதான் பேசுவான். ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இன்னைக்கு நம்ம வார்த்தைகளை எப்படி நம்ம பேசுறோம் அப்படிங்கறத நம்ம பிள்ளைகள்கிட்ட இருந்துதான் நம்ம பாத்துக்கிட முடியும். சோ இன்னைக்கு புருஷனும் பெஞ்சாரியும் அமைதியா அன்பா சாந்தமா காரியங்களை தீர்த்து கொள்ள பழகிட்டோம்னா நம்மளுடைய பிள்ளைகள்கிட்டையும் நம்மளால அதை அதை வந்து பண்ண முடியும். விளைவுகளை அன்போடு செயல்படுத்துங்க. கோபமா கத்தினாதான் நடக்கும் நினைக்காதீங்க, அடிச்சாதான் நடக்கும் நினைக்காதீங்க. இல்லவே இல்லை, அன்புதான் சகலத்தையும் தாங்கும். அன்பை வச்சு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். விதிகள் விதிகள் வந்து நேர்மையானவைகளாக இருக்க வேண்டும், விதிமுறைகள் தெளிவாக இருக்க வேண்டும், நிறைய விதிமுறைகள் உருவாக்க வேண்டாம். இதுக்கு முன்னால பட்டனா ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றதுல நீங்க இதுதான் மெத்தட். பனிஷ் பண்றது அப்படிங்கறது வந்து டிசிப்ளின் பண்றது. பனிஷ்மெண்ட்ங்கிற வார்த்தையை விட்டுட்டு டிசிப்ளின்ங்கிற வார்த்தைக்கு வாங்க. இந்த டிசிப்ளின் நம்ம கொண்டு வரணும்னு சொன்னா நம்ம ஒவ்வொன்னா நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். சோ இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், இன்னைக்கு எனக்கு நான் என் வாழ்க்கையில நிறைய ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் இல்ல. நான் 5 மணிக்கு எழும்பணும், நான் காலையில எந்திரிச்சு குளிக்கணும், நான் வந்து எல்லாருக்கும் முன்னேற வந்து கரெக்டா டைமுக்கு வந்து சாப்பிட உட்காரணும். இதெல்லாம் ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசுற வார்த்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பான வார்த்தைகளாக இருக்கணும். அப்பதான் நம்ம பிள்ளைகிட்ட அதை எதிர்பார்க்க முடியும். நான் போன வாரம் சொல்லி முடிச்ச அதே காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன சொல்லி முடிச்ச, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? மியூட்ல இருந்து எடுத்துட்டு பேசுவீங்களா? ஒரு ரோட்ல ஒரு கல்லு கிடந்தது. எனிபடி? ஓகே, இந்த அதே சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு சிற்பி கதை சொன்னேன்.
ஆமா, சிற்பி தான். ரெண்டு பேர் கடந்து போனாங்க, மூணாவது கல் எடுத்து ஒரு அழகான ஒரு சிலையை செஞ்சாங்க.
ரைட், வெரி குட், வெரி குட்.
வேதனை தாங்கிச்சு. அதனால அது
ஓகே ஓகே. அதே கதையை திரும்ப சொல்றேன். ஒரு ரோட்ல ஒரு கல்லு கிடந்தது. முதல்ல பார்த்தவன் இதென்ன இவ்வளவு அசிங்கமான ஒரு கல்லு நடு ரோட்ல கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்தவன் பார்த்துட்டு இதென்னப்பா காலுக்கு தடுக்கி விழுந்தா என்னத்துக்காகிறது, இப்படி கொண்டாந்து போட்டு வச்சிருக்காங்க ஒரு கிரிட்டிசிசம் பண்ணிட்டு போயிட்டான். ஆனா மூணாவது வந்தவன் சிற்பி, அதை எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு அதை வந்து செதுக்கினான். ஒரு சிற்பம் செதுக்கிறதுங்கிறது வந்து என்ன, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதனால திரும்ப அதை சொல்லி நான் முடிக்கிறேன். சிற்பம் செதுக்கிறேன்னா நாள் கணக்கா அவன் குனிஞ்சு கடந்து செதுக்கணும். ஒருவேளை அடியில செதுக்கணும்னா படுத்து கடந்து அடிக்கணும், ஒளிய வச்சு அடிக்கணும். மணிக்கணக்கா குனிஞ்சு கிடக்கிறது, வளைஞ்சு கிடக்கிறது, பெண் பண்ணி பண்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை இல்லையா? நம்மட வாளியை பிடிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் நில்லுன்னா நமக்கு கையெல்லாம் வலிச்சிருது இல்லையா? ஆனா அவன் ஒரு உருவத்தை செதுக்கிறதுங்கிறது வந்து மிக கஷ்டமான காரியம். அதே மாதிரிதான் பேரண்டிங்கும். நிறைய நேரம் அவன் பெண் பண்ணும்போது தன்னை வருத்தி தான் அவன் அந்த சிலையை உண்டாக்குனான். சோ இன்னைக்கு நம்மளை வருத்தினாதான் நம்ம பிள்ளைகளை நம்ம வந்து சரியான முறையில நம்ம உருவாக்க முடியும். சோ ஹவு டு லவ் யுவர் டீனேஜர். நம்மளை வருத்துறதுன்னு சொன்னா நிறைய நம்மளுடைய சுயம் அடி வாங்க வேண்டும். நானா, நான் எப்படி, நான் எந்த குடும்பத்துல பிறந்தவன், எங்க அப்பா எப்படி எப்பேற்பட்ட ஆளு, இப்படியே நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது நான் அப்படிதான் நினைச்சேன். என் பையன் குடும்பி வச்சுட்டு போகும்போது ஐயோ நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரி, என் பையன் இப்படி தெரிஞ்சானா நான் என்ன பண்றது அப்படின்னு. ஆனா அந்த சுயத்தை நொறுக்கும் போது பரவாயில்ல, 4 பேர் என்கிட்ட வந்து எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க உங்க பையனா அப்படின்னு. ஆமா என் பையன் தான் அப்படின்னு சொல்ல எனக்கு தைரியம் வர்ற வரைக்கும் ஆண்டவர் நொறுக்குனாரு. ஆனா என்னைக்கு நான் என்ன வந்து நொறுக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தனோ அன்னைக்கு ஆண்டவர் அவனை மாற்ற ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவன் தான் ரொம்ப லவ்விங் சன்னா இருக்கான். இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறது அவன் தான். ஆண்டவர் வந்து நம்ம பிள்ளைய மாற்றுவார். இன்னைக்கு எத்தனையோ பேர் நீங்க கண்ணீரோடு இருக்கலாம். என் பிள்ளை கையை மீறி போயிட்டான், இவன் மாறுவானா மாறுவானா நான் அழுதுருக்குறேன், என் வாழ்க்கையில என் கண்ணு முன்னாலே என் பிள்ளைய மாற்றணும் ஆண்டவரே, நான் செத்தா பிறகு எங்க அம்மா ஜபத்தினால மாறினேன் அவன் சாட்சி சொல்றதுலாம் எனக்கு வேண்டாம், என் கண்ணு முன்னாலே மாற்றுங்க. எத்தனையோ நாள் இரவு 12 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன், பைக் சத்தம் கேட்குமா, பைக் சத்தம் கேட்குமா, இல்ல எங்க இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருமா, வந்து பாக்குறீங்களான்னு கேட்டுருவாங்களா, அப்படிலாம் துடிச்ச நாட்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் ஜபத்தை கேட்டார். கைமீறி போன பிள்ளைகள் இருந்தாங்கன்னா தயவு செய்து இன்னைக்கு மறுபடியும் உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவருக்குள்ள கொண்டு வாங்க, தேவனால முடியும். இன்னைக்கு தேவன் நம்மளை மாற்ற விரும்புகிறார். நம்ம மாற ஆரம்பிக்கும் போது அழகா ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை மாற்றுவார். நோயுவர் டீன், ஒரு டீனேஜுடைய வயசுல எப்படி இருப்பாங்கிறத பார்த்தோம். நோ த ஃபீலிங்ஸ் ஆஃப் யுவர் டீன்ஸ், அவங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்வோம். லெட் யுவர் டீன்ஸ் நோ யுவர் லவ், ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன், முழு கவனமும், முழு கவனமும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ப்ராஜெக்ட், இதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தீசிஸ். நேத்து வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும், தீசிஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கெல்லாம் அலைஞ்சு நம்ம அதுக்கு மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்றோம், எதை எந்த சைட் எல்லாம் போறோம், எல்லாத்தையும் பண்ணி என்னுடைய தீசிஸ் பெஸ்டா இருக்கணும், நான் அதை போய் யூஎஸ்ல ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி ராப்பகலா உழைக்கிறீங்கல்ல, அந்த உழைப்ப நம்ம நம்மளுடைய இளம் வாலிப பிள்ளைய வளர்க்கறதுக்கு நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அந்த அளவுக்கு ராவும் பகலுமா அவனோட நேரம் செலவழிச்சு அவனுக்கு இணங்கி போக வேண்டிய இடத்துல இணங்கி போய் அவனுக்கு வளைந்து கொடுக்க வேண்டிய இடத்துல வளைந்து கொடுத்து அதே நேரத்தில் அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா எடுக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டா இருந்து நம்ம நம்ம பெண் பிள்ளைகிட்டயோ ஆண் பையன்கிட்டயோ நம்ம வந்து முழுமையாக என்ற நோக்கமெல்லாம் என் பிள்ளை ஆண்டவருக்கு ஒரு கத்தீட்ரலா மாறணும், என் பிள்ளை ஆண்டவருக்கு ஒரு மகிமையாக வரணும், அது மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி நம்ம முழு கவனத்தையும் கணவனும் மனைவியும் பிள்ளைகள் மேல வைங்க. நம்முடைய வார்த்தைகள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. எப்படியெல்லாம் மோட்டிவேட் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் என்கரேஜ் பண்ண முடியுமோ, அவன் துவண்டு போயிருக்கிறான், அவ துவண்டு போயிருக்கிறான், வாழ்க்கையில நான் போராட முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல அவங்க நிக்கிறாங்க. அவங்கள தூக்கி எடுத்து உட்கார வைக்க வேண்டியது அப்பா அம்மாவுடைய கடமை. ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன், எந்த நேரமும் ஆபீஸ் வேலை ஆபீஸ் வேலை ஆபீஸ் வேலைன்னு சொல்லாதீங்க. கேட்கும் போதெல்லாம் எனக்கு வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லாதீங்க, வேலை இருக்குதான் இல்ல நான் சொல்லல, அதை விட முக்கியமானவர்கள் நம்முடைய பிள்ளைகள். அவங்க இல்லாம நம்ம வேலையை பார்த்து என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே இல்லையே. From parents control to self-control. அவங்க கண்ட்ரோலுக்கு விடுறதுக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கு தைரியம் வரும். How to discipline the teenager? Why teens reject parents authority? பார்த்தோம். So what can we parents do? Three questions. மூணு கேள்விகளை கொடுத்து நம்ம எப்படி அவங்கள கட்டுப்படுத்த முடியும், எப்படி அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ஒழுங்குக்குள்ள கொண்டு வர முடியும். The role of boundaries குறித்து தெளிவாக பார்த்துருக்கீங்க. Some thoughts about rules framing, rules about consequences. இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவு எளிதில்ல. இன்னைக்கு 6 மணிக்கு முடிச்சிடறோம், 7 மணிக்கு போய் உட்காருங்க, ரெண்டு பேரும் டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் பேசுங்க, எப்படி இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து ஒரு நோட்டை புதுசா எடுத்து போட்டுக்கிட்டு உட்காருங்க. இது நிறைய டீம் எனக்கு நாளை காலையிலேயே வந்து என்கிட்ட பேசுவான், நல்லா பேசுனீங்களே ஆன்டி அப்படின்னு. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஸ்பைஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால நீங்க இப்போ போய் உட்காந்து ஆன்டி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்ய போறோம், எப்படி ஃப்ரேம் பண்ண போறோம் அப்படின்னு முதல்ல நீங்களே ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணக்கூடாது. இது வந்து எங்க போனோம், ஃபேமிலி ஃபோரமுக்கு போனோம், ராத்திரி 8 மணிக்கு சாப்பிடும் போது ஃபேமிலி ஃபோரம், உங்களுடைய ரெண்டு டீன் பையங்களோ அல்லது ஒரு டீன் பொண்ணோ உட்காருங்க, 4 பேரும் உட்காந்து இப்ப நம்ம இந்த நாள்ல இருந்து நம்ம ஒரு சில காரியங்களை மாற்றி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி தொடங்கி அவங்க தான் ஃப்ரேம் பண்ணணும். அவங்க தான், நான் மாடலுக்கு தான் சொன்னேன், இந்த கொஸ்டின் போய் அப்படியே காப்பி அடிக்காதீங்க, என்ன செய்யலாம் என்ன செய்யலாம், அவன் தான் டிசைட் பண்ணணும், அவன் தான் தீர்மானம் எடுக்கணும், அவன் தான் தீர்மானம் எடுக்கணும். அவங்க வாயிலிருந்து வர வச்சு அந்த நாளையும் எழுதிக்கோங்க, அந்த நாளையும் இந்த வாரம் முழுவதும் கடைப்பிடிங்க, அடுத்த வாரம் புதுசா நாள் எழுதுங்க. அது அடுத்த வாரம் ஃபோரம்ல உட்காரும் போது, ஃபேமிலி ஃபோரம்ல உட்காரும் போது அதை வந்து அனலைஸ் பண்ணுங்க, எவ்வளவு தூரம் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. சோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு கல்லாதான் கட்டணும். தேவனுடைய கத்தீட்ரல் ஒவ்வொரு கல்லாய் கட்டி கடைசியில ஆண்டவருக்காக இசை வினைப்பான ஒரு கத்தீட்ரலாக உயர்ந்து நிற்க வேண்டும். தேவன் நம்ம கையில ஒரு கல்ல கொடுத்துருக்கிறாரு, அதை எப்படி செதுக்க போறோம்னு எனக்கு தெரியல. ஒரு அழகான கத்தீட்ரலாக நம்முடைய பிள்ளைகளை வணைந்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு, பெரிய பொறுப்பை நம்ம நம்பி கொடுத்துருக்கிறாரு. சோ இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய கரத்துல என்ன கொடுக்கறேன், நான் மாற 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 தன்னால பிள்ளைகள் மாறுவாங்க. ஒரு பசுமாடை விரட்டிக்கிட்டு போனா வேற இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னா என்ன செய்வான் மாட்டுக்காரன்னு பாத்திருக்கீங்களா, மாட்டை மாத்திரம் விரட்டிட்டு போவான், குட்டி தன்னால பின்னால வந்து நான் மாற 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 என் பிள்ளை மாறும். நம்பிக்கை இழந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, இது நடக்கவே நடக்காதுன்னு நினைக்காதீங்க. முரட்டுத்தனமா எதிர்த்து நிக்காதீங்க. உங்க பவரை அவங்க கிட்ட காட்டவே கூடாது. கட்டுகிற சிற்பிகளாக தேவனுடைய கரங்களிலே நம்மை வனைய ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பின்னாலே போக துணிந்தோம் என்று சொல்லி அருமையாக நாம் சேர்ந்து பாடியிருப்போம் என்று நம்புகிறேன். தேவன் நம்மோடு கூட பேசினார். நம்ம இப்ப ஆண்டவரோடு கூட பேசலாமா? என் பிள்ளைய மாற்றுங்க, என் பிள்ளைய மாற்றுங்க, என் பிள்ளைக்காக ஜோபணிக்கோன்னு சொல்லி எத்தனையோ பேர்ட்ட கேட்டிருக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவரே என்ன மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கலாம். என்ன மாற்றுங்க ஆண்டவரே? என் வாழ்க்கையில நாம் பதறி பேசின வார்த்தைகளை மன்னிங்க. என் பிள்ளைகிட்ட நான் கடினமா நடந்து கொண்ட நேரங்களை மன்னிங்க. நான் ஒரு ரோல் மாடலா இல்லாத நேரத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கலாமா? இந்த ஆண்டவர் நம்முடைய இரட்சகராக இல்லாவிட்டால் நம்மளால இதுல எதையுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம கேட்ட எதையுமே செய்ய முடியாது. ஒரு டீன் பிள்ளைய நேசிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. கேளுங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா? ஒரு விஷயம், என்னுடைய பாவங்களை மன்னிங்க. உம்முடைய ரத்தத்தினால என்ன கழுவுங்க. நான் இன்னைக்கு உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவளாக, ரச்சிக்கப்பட்டவனாக நான் இன்னைக்கு மாறணும். அந்த மாற்றம் என்னுடைய பிள்ளையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கலாமா? நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு அதை செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். எங்கள் பிள்ளைகள் உம்மாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு ஒருவேளை முரண்டாக, முரண்பாடாக நிறைய காரியங்கள் எங்கள் வீட்டிலே குழப்பத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. 3 மாதம் வீடுகளுக்குள்ளே அடைபட்டுக் கொண்டிருப்பதனாலே எங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கிறது. சுவாமி, கர்த்தர் இந்த நாளிலும் கூட உம்முடைய சமாதானத்தினாலே எங்களை நிரப்பும்படியாக செபிக்கிறோம். இருண்டு போயிருக்கும் மக்கள், ஒருவேளை இந்த கூட்டத்தில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த சூழ்நிலைகள் அதிகமாக அவர்களை பாதித்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம். என்ன செய்ய போகிறோம்? பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்று அங்கலாய் கூட இருக்கலாம். அல்லது பிள்ளைகள் வழி தவறி போனதுனாலே நான் யாரிடத்திலே போய் சொல்ல முடியும்? என் பிள்ளை நான் சொல்றத கேக்குறதே இல்ல, தினமும் என்னோட சண்டை போடுதுன்னு சொல்லி நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்னு சொல்லி ஒருவேளை கலங்கி போன நிலையில, தவித்து போன உள்ளத்தோடு கூட நீங்க இந்த சூழ்நிலையில வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் இந்த மாலை வேளையில தேவனே உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து திட்டமும் தெளிவுமாய் பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தரின் இடைவிட போகிற கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், இந்த அருமையான பெற்றோரோடு கூட இருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர் என்பதை நீர் நிரூபித்து காட்டப்போகிறீர், அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலே ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றி தேற்றி பலப்படுத்துவீராக. என் பிள்ளை ஒரு நாளிலே ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்பான் என்ற தைரியத்தோடு செல்லத்தக்கதான கிருபை தாரும். குடும்ப சூழ்நிலைகளிலே நீர் அவர்களுக்கு கர்த்தாவே வெளிச்சத்தை கொடுப்பீர் என்கிற விசுவாசத்தோடு கடந்து செல்ல நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அங்கலாய்ப்போடு, ஒருவேளை ஆதங்கத்தோடு அமர்ந்திருப்பார்கள், ஆனால் நீர் அவர்கள் இந்த வேளையிலே கர்த்தாவே பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி நீர் தேற்றி அனுப்பும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கைவிடுகிற தேவனே அல்ல. அந்த ஒவ்வொரு தாயும் தகப்பனையும் கர்த்தரில் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆண்டவரே எங்களையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் எங்களுடைய குடும்பங்களிலே பெருக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கவில்லை, உலகத்தை நாங்கள் பார்க்கவில்லை. இன்றைக்கு இருக்கிற நிலையிலே நாங்கள் எதை பார்த்தாலும் நாங்கள் விழுந்து போவோம். ஆண்டவரே, எங்கள் கண்களை உமக்கு நேராக நாங்கள் உயர்த்துகிறோம். ஐயா, நாங்கள் உமக்கு நேராக உயர்த்துகிறோம். கரம் பிடித்து எங்களை தூக்கி விடும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களுக்கு இறங்குவீராக, ஒரு விஷயம் எங்களுக்கு இறங்குவீராக. வந்த ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். ஆண்டவரே, நீர் அரவணைத்து அனுப்பும். ஆண்டவரே, நீர் அவர்களை முத்தமிட்டு அனுப்பும். ஆண்டவரே, உம்முடைய நேச பிள்ளைகள், என் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், அதற்கு ஆலோசனை வேண்டும் என்று வாஞ்சியோடு வந்திருக்கிற இந்த பெற்றோரை இந்த நாளிலே கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய குடும்பங்களிலே உம்முடைய சமாதானம் பெருக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்ன வாக்கின்படியாக நீர் இந்த குடும்பங்களை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வித்தியாசமான காரியங்களை இந்த நாளிலிருந்து அவர்களுடைய குடும்பங்களிலே நீர் செய்ய போகிறீர். உம்முடைய நாமத்திலே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென்.